ஓம் சாந்தி. 8/4/2024. இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. ஆகையால் இவற்றின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வேண்டும். பாபா உங்களுக்காக புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அமைதியில் என்ன ரகசியம் அடங்கியுள்ளது? பதில்: நீங்கள் அமைதியாக அமரும் பொழுது சாந்தி தாமத்தை நினைவு செய்கிறீர்கள். அமைதி என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறப்பது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இங்கே பாபா உங்களுக்கு சத்குருவின் ரூபத்தில் அமைதியில் இருப்பதற்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் அமைதியில் இருந்து தங்களுடைய பாவ கர்மங்களை எரிக்கின்றீர்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் அமைதியில் அமர்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் ஞானம் இல்லை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்காக சிவபாபா பேசிக் கொண்டிருக்கிறார். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் பேசினார் என்று இருக்கிறது, ஆனால் சிவபாபா பேசினார். கிருஷ்ணரை பாபா என்று சொல்ல முடியாது. இரண்டு தந்தை இருக்கிறார்கள் என்று பாரதவாசிகளுக்கு தெரியும். ஒன்று லௌகீக தந்தை, மற்றொருவர் பரலௌகீக தந்தையாவார். பரலௌகீக தந்தையை பரமபிதா என்று அழைக்கிறோம். லௌகீக தந்தையை பரமபிதா என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு லௌகீக தந்தை ஒன்றும் புரிய வைப்பது இல்லை. பரலௌகீக தந்தை பரலௌகீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முதன் முதலில் நீங்கள் சாந்தி தாமம் செல்கிறீர்கள். அதைதான் நீங்கள் முக்தி தாமம், சப்தமற்ற உலகம் அல்லது வானப்பிரஸ்தம் என்றும் கூறுகின்றீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளே இப்போது சாந்தி தாமம் செல்ல வேண்டும். அதை மட்டும்தான் அமைதியின் தூண் என்று சொல்ல முடியும். இங்கே அமர்ந்து கொண்டே முதலில் அமைதியில் அமர வேண்டும். எந்த ஒரு சத்சங்கங்களிலும் முதன் முதலில் அமைதியில் அமர்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் சரீரம் போய்விடும். ஆகையால் பாபா இப்போது என்ன படிப்பு சொல்லித் தருகிறாரோ அதை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும். அவர் பரம ஆசிரியராக இருக்கிறார். சத்கதியை வழங்கும் வள்ளல் குருவாகவும் இருக்கிறார். அவருடன் யோகம் செய்ய வேண்டும். இவர் ஒருவரே மூன்று சேவைகளை செய்கிறார். வேறு எவரும் இந்த மூன்று சேவைகளையும் செய்ய முடியாது. இந்த ஒரு தந்தை அமைதியை கற்றுத்தருகிறார். வாழ்ந்து கொண்டே இறப்பதை அமைதி என்று சொல்லப்படுகிறது. நாம் இப்போது சாந்தி தாமம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எதுவரை தூய்மையான ஆத்மாக்களாக ஆகவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி வீட்டிற்கு செல்ல முடியாது. அனைவரும் செல்லத்தான் வேண்டும். ஆகையால் பாவ கர்மங்களுக்கு கடைசியில் தண்டனை கிடைக்கிறது. பிறகு பதவியும் கீழானதாக ஆகிவிடுகிறது. அடி மற்றும் உதை கூட வாங்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் மாயையிடம் தோல்வி அடைகிறார்கள். பாபா மாயையிடம் வெற்றியடைய செய்வதற்காக வருகிறார். ஆனால் கவனக்குறைவாக பாபாவை நினைவு செய்வது இல்லை. இங்கே ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட அதிகமாக அலைகிறார்கள். யாருக்கு தலை வணங்குகிறார்களோ அவர்களை பற்றி தெரிவது இல்லை. பாபா வந்து இவ்வாறு அலைவதிலிருந்து விடுவித்து விடுகிறார். ஞானம் பகல் என்றும் பக்தி இரவு என்றும் புரிய வைக்கப்படுகிறது. இரவில்தான் ஏமாற்றம் அடைய வேண்டி இருக்கிறது. ஞானத்தின் மூலம் பகல் அதாவது சத்யுகம் த்ரேதாவாகும். பக்தி என்றால் இரவு, துவாபர கலியுகமாகும். இதுதான் முழு நாடகத்தின் கால அளவாகும். பாதி நேரம் பகல், பாதி நேரம் இரவு. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளின் பகல் மற்றும் இரவு, இது எல்லையற்ற விஷயம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சங்கமத்தில் வருகிறார், ஆகையால் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி என்று எதை சொல்லப்படுகிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. உங்களை தவிர ஒருவர் கூட சிவராத்திரியின் மகத்துவம் தெரிந்து இருக்கவில்லை. ஏனென்றால் இது இடைப்பட்டதாகும். எப்போது இரவு முடிந்து பகல் ஆரம்பமாகிறதோ அதைதான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கு இடைப்பட்டதாகும். பாபா வருவதே புருஷோத்தம சங்கம யுகமாகும். யுகம் யுகமாக வருவது இல்லை. சத்யுகம் யுகத்திற்கு இடையே வருவதையும் சங்கம யுகம் என்று சொல்லிவிட்டார்கள். இது தவறு என்று பாபா கூறுகிறார். சிவ பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிந்துவிடும். இதை யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் ஆவீர்கள். தூய்மையாவதற்காக யோகம் கற்றுக் கொடுக்கின்றீர்கள். அந்த பிராமணர்கள் காம சிதையில் ஏற்றுகிறார்கள். அந்த பிராமணர்களுக்கும் பிராமணர்களாகிய உங்களுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உடல் வழி பிறந்தவர்கள், நீங்கள் வாய் வழியாக பிரம்மாவின் வாய் மூலம் கூறப்பட்ட ஞானத்தால் பிறந்தவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். மேலும் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும் என்று புரிய வைக்கப்படுகிறது. பிறகு எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வீர்களோ, மேலும் செய்ய வைப்பீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். பாபா வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான். எனவே நீங்கள் கூட இந்த சேவை செய்ய வேண்டும். அனைவரும் தூய்மையற்றவர்கள்தான். குருமார்கள் யாரையும் தூய்மையாக மாற்ற முடியாது. பதீத பாவனன் என்று பெயர் சிவ பாபாவின் உடையது. அவர் இங்குதான் வருகிறார். எப்போது அனைவரும் முழுமையாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது நாடகத்தின் திட்டப்படி பாபா வருகிறார். முதன் முதலில் குழந்தைகளுக்கு அல்லா புரிய வைக்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா. ஆன்மீக தந்தையை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஓ பகவான் அல்லது ஓ தந்தையே என்று சொல்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அறிமுகம் கிடையாது. இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் நரகவாசிகள் ஆவர், நீங்கள் நரகவாசிகள் இல்லை. ஒருவேளை யாராவது தோல்வி அடைகிறார்கள் என்றால் ஒரே அடியாக விழுந்து விடுகிறார்கள். சம்பாதித்த வருமானம் உடனே போய்விடுகிறது. முக்கியமான விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். இந்த உலகமே விகார உலகம். அது விகாரமற்ற உலகம், புதிய உலகம். அங்கே தேவதைகள் ராஜ்யம் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது, முதன் முதலில் தேவதைகள் தான் அனைவரையும் விட அதிக பிறவிகள் எடுக்கிறார்கள். அதில் கூட முதன் முதலில் சூரிய வம்சத்தவர்கள், அவர்கள் முதலில் வருகிறார்கள். 21 தலைமுறைக்கு ஆஸ்தி அடைகிறார்கள். எவ்வளவு எல்லையற்ற ஆஸ்தி! தூய்மை, சுகம், அமைதி. சத்தியுகத்தை முழுமையான சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. த்ரேதாவை பாதி எனப்படுகிறது. ஏனென்றால் இரண்டு கலைகள் குறைந்து விடுகிறது. கலை குறைவதன் மூலம் ஒளி குறைந்து விடுகிறது. சந்திரனின் கலை குறைவதின் மூலம் ஒளி குறைந்து விடுகிறது. கடைசியாக மீதி கோடு நிற்கிறது. முற்றிலும் இல்லாமல் போவது இல்லை. உங்கள் எங்களுடைய நிலையும் அப்படிதான், முற்றிலும் இல்லாமல் போவது இல்லை. இதைதான் மாவில் உப்பு என்று சொல்லப்படுகிறது. பாபா வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு. இது புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. பரமாத்மா எப்போது வருகிறார்? எப்போது அநேக ஆத்மாக்கள் அல்லது அதிகமான மனிதர்கள் ஆகிவிடுகிறார்களோ அப்போது பரமாத்மா கூட்டத்தில் வருகிறார். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஏன் நடக்கிறது? அந்த சந்திப்பு அழுக்காக ஆவதற்கு. இந்த சமயத்தில் நீங்கள் தோட்டக்காரனின் மூலம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நினைவின் பலத்தின் மூலம் ஆகிறீர்கள். பாபாவை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாபா சர்வசக்திவானாக இருக்கிறாரோ அதே போல ராவணனும் குறைந்த சக்தியுடையவன் இல்லை. பாபா அவரே கூறுகிறார், மாயை பலம் வாய்ந்தது, கடுமையானது. பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம், மாயை எங்களுடைய நினைவை மறக்க செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக ஆகிவிட்டார்கள். பாபா மாயையின் மீது வெற்றியடைய வைக்கிறார். பிறகு மாயை தோல்வியடைய செய்கிறது. தேவதைகள் மற்றும் அசுரர்களின் யுத்தம் காட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் இல்லை, இதுதான் யுத்தமாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் தேவதையாக ஆகின்றீர்கள். மாயை நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது, படிப்பில் தடையை ஏற்படுத்துவது இல்லை. நினைவில்தான் தடைகள் ஏற்படுகிறது. அடிக்கடி மாயை மறக்க செய்து விடுகிறது. தேக அபிமானம் உடையவர்களாக ஆவதன் மூலம் மாயையின் அறை விழுந்து விடுகிறது. காம வசப்பட்டவர்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் சொல்லப்படுகிறார்கள். இந்த ராஜ்யம் ராவண ராஜ்யம், இங்கே கூட தூய்மையாகுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. ஆனாலும் தூய்மை ஆவதே இல்லை. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, விகாரத்தில் செல்லாதீர்கள், முகத்தை கருப்பாக்கி கொள்ளாதீர்கள். இருந்தாலும் பாபா மாயை தோல்வியடைய செய்துவிட்டது என்று எழுதுகிறார்கள். அதாவது முகத்தை கருப்பாக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். வெண்மை மற்றும் கருப்பு அல்லவா? விகாரிகள் கருப்பாகவும் நிர்விகாரிகள் வெண்மையாகவும் இருக்கிறார்கள். ஷியாம் சுந்தரின் பொருள் கூட உங்களை தவிர உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. கிருஷ்ணரை ஷியாம் என்றும் சுந்தர் என்றும் கூறுகிறார்கள். பாபா அவர்களுடைய பெயரின் பொருளை புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அழகில் முதல் நம்பரில் இவர் தேர்ச்சி பெறுகிறார். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கி கருப்பாகி விடுகின்றனர். எனவே ஷியாம் சுந்தர் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பொருளை கூட பாபா தான் புரிய வைக்கிறார். சிவபாபா எப்போதும் அழகானவராக இருக்கிறார். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை அழகாக்குகிறார். தூய்மையற்றவர்கள் கருப்பாகவும் தூய்மையானவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். இயற்கையான அழகு இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று வந்துள்ளீர்கள். ஆகையால் புகழ் பாடப்படுகிறது. சிவ பகவானின் மகாவாக்கியம். தாய்மார்கள் சொர்க்கத்தின் வாயிலை திறக்கின்றார்கள். ஆகையால் தான் வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. வந்தே மாதரம் என்றால் தந்தையும் இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பாபா தாய்மார்களின் புகழை அதிகரிக்கிறார். முதலில் லக்ஷ்மி, பின்னால் நாராயணன். இங்கே முதலில் திருவாளர், பின்னால் திருமதி. நாடகத்தின் ரகசியம் அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா படைப்பவர் முதலில் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஒன்று எல்லைக்கு உட்பட்ட, மற்றொருவர் எல்லையற்ற பரலௌகீக தந்தை. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைத்தாலும் கூட எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் மற்ற சேர்க்கையை விட்டுவிட்டு தங்கள் ஒருவரிடம் மட்டுமே சேர்வோம். இதை ஆத்மாதான் கூறியது. ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்கள் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி எப்படி கர்மம் செய்கிறதோ அப்படி அப்படி பிறவி எடுக்கிறது. செல்வந்தர்கள் ஏழையாகிறார்கள், கர்மம் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்தின் எஜமானர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். மேலும் நீங்கள்தான் புரிய வைக்க முடியும். பாபா கூறுகிறார், இந்த கண்களின் மூலம் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அதன் மீது வைராக்கியம் வேண்டும். இவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் பிறகு பழையதின் மீது வைராக்கியம் வந்து விடுகிறது. தந்தை புதிய வீடு கட்டியிருக்கிறார், நாங்கள் அங்கு செல்வோம் என்று குழந்தைகள் கூறுவார்கள். இந்த பழைய வீடு இடிந்துவிடும். இது எல்லையற்ற விஷயமாகும். பாபா சொர்க்கத்தை உருவாக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இது மோசமான பழைய உலகம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது திரிமூர்த்தி சிவனுக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். உண்மையில் இந்த திரிமூர்த்தி உங்களுடைய ராஜமுத்திரையாகும். உங்களுடைய இந்த பிராமண குலம் மிகவும் உயர்ந்தது. உச்சிக்குடுமி ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அரச முத்திரையை பற்றி குழந்தைகள் நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். சிவ தந்தை தேவி தேவதைகளாக மாற்றுவதற்காக நமக்கு பிரம்மாவின் மூலம் படிப்பு சொல்லித் தருகிறார். அழிவு ஆகத்தான் வேண்டும். உலகம் தமோ பிரதானமாகிறது எனும் போது இயற்கை சீற்றங்களும் உதவுகிறது. புத்தியிலிருந்து எவ்வளவு அறிவியல் வந்து கொண்டே இருக்கிறது. வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் வருவது இல்லை, இது அறிவியல் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் முழு குலத்தையும் அழித்து விடுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பூஜை கூட ஒரு சிவபாபா மற்றும் தேவதைகளை தான் செய்ய வேண்டும். பிராமணர்களின் பூஜை நடக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கலாம், ஆனால் ஷரீரம் தூய்மையானது கிடையாது. ஆகையால் பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆக முடியாது. புகழுக்குரியவர்கள் பிறகு எப்போது தேவதையாக ஆகின்றீர்களோ அப்போது ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது, ஷரீரமும் புதியதாக தூய்மையாக கிடைக்கிறது. இந்த சமயத்தில் நீங்கள் புகழுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள். வந்தே மாத்திரம் என்று பாடப்படுகிறது. தாய்மார்களின் சேனை என்ன செய்தது? தாய்மார்கள் தான் ஸ்ரீமத் படி ஞானத்தை கொடுத்தார்கள். தாய்மார்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஞானம் கொடுக்கிறார்கள். தாய்மார்கள் அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை கொடுக்கிறார்கள். யதார்த்தமான விதத்தில் நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். சாஸ்திரங்களில் அதிகமான கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அமர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சத்தியம் சத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கல்புத்தி மற்றும் தங்க புத்தி என்றும் பாடப்பட்டுள்ளது. தங்க புத்தி என்றால் பாரஸ்நாத் ஆவார். நேபாளத்தில் பாரஸ்நாத்தின் சித்திரம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். தங்கபுரியின் தலைவன் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவர். அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போது முக்கியமான விஷயம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்வது. எத்தனை ரிஷிகளும் முனிவர்களும் கூட தெரியாது தெரியாது என்று சொல்லிக் கொண்டு வந்தார்களோ அதுவாகும். இப்போது நீங்கள் பாபாவின் மூலம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது ஆஸ்திகர்களாக ஆகின்றீர்கள். மாயை ராவணன் நாஸ்திகர்களாக மாற்றுகிறான். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, நாம் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்த பிராமணர்கள். நம்முடையது அனைத்திலும் உயர்ந்த குலம் என்பது எப்போதும் நினைவில் இருக்கட்டும். நாம் தூய்மையாக ஆக வேண்டும், தூய்மை ஆக்க வேண்டும். பதீத பாவனன் பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, நினைவில் ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் மாயை நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது. ஆகையால் முதலில் தேக அபிமானத்தை விட வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். வரதானங்கள் சாதனங்கள் எனும் இல்லறத்தின் நடுவே இருந்தாலும் தாமரை மலராக விலகியும் அன்பாகவும் இருக்கும் எல்லையில்லாத வைராக்கியம் உடையவர் ஆகுக. விளக்கம்: சாதனம் கிடைக்கிறதோ அதை பெரிய மனதுடன் பயன்படுத்துங்கள். இந்த சாதனங்கள் உங்களுக்காகத்தான், ஆனால் சாதனையை மறந்துவிடாதீர்கள். முழு சமநிலை வேண்டும். சாதனம் என்பது தவறல்ல, சாதனம் என்பது உங்களுடைய செயலுக்கான தவத்திற்கான பலன். ஆனால் சாதனங்களுக்கு நடுவே இருந்தாலும் தாமரை மலராக விலகியும் தந்தையிடம் அன்பாகவும் இருங்கள். பயன்படுத்தினாலும் அவற்றின் சுகத்தில் வந்துவிடாதீர்கள். சாதனங்கள் எல்லை இல்லா வைராகிய உள்ளுணர்வை மறந்துவிடாதீர்கள். முதலில் தன்னுள் இதனை வெளிப்படுத்தி பிறகு உலகின் வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். ஸ்லோகன்: மன தாக்கத்தை தனது கௌரவத்தில் நிலை பெறச் செய்வதுவே அனைத்திலும் உயர்ந்த நல்ல சேவை. ஓம் சாந்தி.